வேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்புள்ளங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், வாரம் ஒரு அலசல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், கடின முயற்சிக்கே பலன் அதிகம்.
ஒரு சமயம் வானம்பாடி ஒன்று காட்டில் ஆனந்தமாக பாடிக்கொண்டு இருந்தது. அந்நேரத்தில் அந்த பக்கமாக ஒரு விவசாயி பெட்டி நிறைய புழுக்களுடன் போய்கொண்டிருந்தார். அவரை வழிமறித்த வானம்பாடி, "நீ எங்கே போகிறாய்? அந்த பெட்டியில் என்ன வைத்திருக்கின்றாய்?" என்று கேட்டது. அவரும், "இதில் புழுக்கள் உள்ளன. இதை சந்தையில் கொண்டு போய் விற்று அவற்றுக்கு பதிலாக சிறகுகள் வாங்குவதற்காக செல்லுகின்றேன்" என்று சொன்னார். அதற்கு அந்த வானம்பாடி, "என்னிடம் நிறைய சிறகுகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து பிடுங்கி ஒன்றை தந்துவிடுகின்றேன். அது உணவுக்காக நான் புழுக்களை தேடி அலைவதை குறைக்கும்" என்று சொன்னது. அந்த விவசாயியும் அந்த வானம்பாடியிடம் சில புழுக்களை கொடுத்தார். உடனே வானம்பாடியும் ஒரு சிறகை பிடுங்கி அவரிடம் கொடுத்தது. அடுத்த நாளும் இதுவே நிகழ்ந்தது. அதற்கு அடுத்த நாள் இப்படியே அந்த வானம்பாடிக்கு சிறகுகள் இல்லாமல் போகும் நாள் வரும் வரை அவ்வாறே நடந்தது. கடைசியில் அந்த வானம்பாடியால் பறக்கவே முடியவில்லை. அதனால் புழுக்களை வேட்டையாட முடியவில்லை. அது தோற்றத்திலும் அழகை இழக்கத் தொடங்கியது. பாடுவதையும் நிறுத்திக் கொண்டது. விரைவில் இறந்தும் போனது அந்த வானம்பாடி.
எளிதான வழியில் உணவை பெறலாம் என்று எண்ணி வானம்பாடி தேர்ந்தெடுத்த வழி கடைசியில் மிகவும் கடினமான வழியாக போய்விட்டது. இதுவே நம் வாழ்விலும் நடக்கின்றது. நம்மில் பலர் பலமுறை சுலபமான வழியை தேடுகிறோம். ஆனால் உண்மையில் அதுவே கடினமான வழியாக முடிந்துவிடுகின்றது.
வாரம் ஒரு அலசல், செயல் வீரர் பெண்கள். ஒரு நாள் விவசாயி ஒருவர் ஒரு சிறிய நகரத்தின் தெரு வழியே சென்று கொண்டிருந்தார். தெருவின் நடுவில் ஒரு பெரிய பாறாங்கல் கிடந்தது. அதை பார்த்த அந்த விவசாயி, "இவ்வளவு பெரிய கல்லை இப்படியா பொறுப்பில்லாமல் தெருவின் நடுவில் போடுவது? இந்த தெரு வழியாக இதற்கு முன் நடந்து சென்றவர்களில் யாராவது இந்த கல்லை அப்புறப்படுத்தியிருக்கலாமே" என்று பொறுமிக் கொண்டே சென்றார். அடுத்த நாள் அந்த தெரு வழியாக வந்த பால்காரர் ஒருவர் அந்த கல்லை பார்த்து முணுமுணுத்தாரே தவிர அதை புரட்டி போட முயற்சிக்க கூட இல்லை. பிறகு ஒரு நாள் அந்த தெரு வழியாக ஒரு மாணவர் வந்தார். அந்த கல்லை பார்த்துவிட்டு, "ஐயோ, யாராவது இதில் தடுமாறி விழுந்து அடிபட்டு விடப் போகிறார்கள்" என்று சொல்லிக்கொண்டே அந்த கல்லை அப்புறப்படுத்த முயற்சித்தார். தன்னிடமிருந்த சக்தியை எல்லாம் கூட்டி எப்படியோ அந்த கல்லை தெருவின் ஓரத்தில் தள்ளி கொண்டு போய் சேர்த்தார். பின்னர் அந்த மாணவர் திரும்பி பார்க்கையில் அந்த கல் கிடந்த இடத்தில் ஒரு துண்டு தாள் இருப்பதைக் கண்டார். அதை எடுத்து விரித்து பார்த்தார். அந்த தாளில், "நீயே இந்த நாட்டின் உண்மையான சொத்து" என்று எழுதப்பட்டிருந்தது.
அன்பு இதயங்களே, ஷிவ் கேரா அவர்கள் சொல்கிறார், "சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவது இந்த பூமியில் நாம் நிரப்புகின்ற இடத்திற்கு வாடகை கொடுப்பதாகும்" என்று. மார்ச் 8 இந்ஞாயிறு உலக மகளிர் நாள் சிறப்பிக்கப்பட்ட வேளை, நாட்டின் உண்மையான சொத்துக்களாக நற்பணியாற்றும் பல பெண்களை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டின. மதுரை நகரின் சக்தியாக விளங்கும் காந்திமதி அவர்கள், "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். பசியினால் இழைத்தே வீடுதோறும் இறந்து பசியராது அயர்ந்த வெற்றரைக் கண்டு உளம் பதைத்தேன்" என்று உருகிய வள்ளலார் வழியில் பசி போக்கும் சேவையை கடந்த 20 ஆண்டுகளாக ஆற்றி வருகின்றார். இன்று அவருக்கு வயது 67. இந்த வயதிலும் இவர் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கெல்லாம் சமைத்த உணவுடன் மதுரை கீழமாசி வீதி BSNL அலுவலகம் அருகே சென்று 70 பேருக்கு உணவு வழங்கி வருகின்றார். முதலில் வள்ளலார் ஜோதியை ஏற்றி உணவை பரிமாறுகின்றார் காந்திமதி அம்மா. இவர் இந்த உணவை ஆதரவற்றோருக்குத்தானே என்ற எண்ணத்தில் ஏனோதானோ என்று சமைப்பதில்லை. காந்திமதி அம்மா அவர்கள் தி இந்து தமிழ் திசை இணைய நாளிதழுக்கு இந்த அருள் பணி பற்றி பேட்டியளித்துள்ளார்.
"நான் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். கட்டட தொழிலாளியாகத்தான் பணியாற்றி வந்தேன். மதுரை கீழமாசி வீதியில் சன்மார்க்க அன்பர்கள் என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தி வந்த சிவா அன்பானந்தம் என்பவரை 20 ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தித்தேன். ஆதரவற்றோருக்கு ஒருவேளை பசிப்பிணியாவது போக்கும் நோக்கில் அன்பானந்தம் அவர்கள் ஆற்றிய தொண்டு எனது உள்ளத்தில் ஒளியேற்றியது. என்னால் பணமோ பொருளோ கொடுக்க இயலாது, ஆனால் சமையல் பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள இயலும் என்பதால் அதில் என்னை இணைத்துக் கொண்டேன். அன்பானந்தம் அவர்கள் 85வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். கடைசி நாளில் கூட நம்மை வழக்கமாக நாடி வருபவர்கள் யாரும் பட்டினியாக கிடக்கக்கூடாது, அவர்களுக்கு உணவளித்துவிட்டு வாருங்கள் என்று அவர் சொன்னார். அவர் இறந்த பிறகு இதை எப்படி செய்யப்போகின்றோம் என்று பயமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. ஆனால் அதுநாள் வரை உணவுப் பொருட்களும் உதவிகளும் செய்து வந்தவர்கள் நீங்கள் ஏற்று நடத்துங்கள், நாங்கள் உதவியை தொடர்கின்றோம் என்று ஊக்கப்படுத்தினார்கள். மேலும் மதுரையைச் சேர்ந்த சமுதாய சேவையாளர் மணிகண்டன் அவர்களும் ஊக்கமளித்தார். உணவை பரிமாற வாழை இலைகளையே பயன்படுத்துகின்றோம். நிலக்கோட்டையைச் சேர்ந்த புரவலர் ஒருவர் இலைகளை தானமாக கொடுத்து உதவி வருகின்றார். இதுபோன்று மறைமுகமாக எண்ணற்றோர் இந்த பணியில் இணைந்துள்ளனர்.
மனநலம் குன்றியோர், வயது முதிர்ந்தோர் போன்ற உழைத்து உண்ண இயலாதவர்கள் மற்றும் ஆதரவற்றோருக்கே உணவளித்து வருவதாக கூறும் காந்திமதி அம்மா அவர்கள் கையில் இருக்கும் பணத்தில் மது அருந்திவிட்டு செலவில்லாமல் உணவு உண்ண விரும்புகிறவர்களுக்கு உணவளிப்பதில்லை என்பதிலும் உறுதியாக இருக்கின்றார். நான் எதையும் எதிர்பார்த்து இந்த சேவையை செய்யவில்லை, ஆனால் இந்த சேவை வெளிச்சத்திற்கு வந்தால் யாரேனும் ஒரு சிலராவது ஊக்கம் பெறலாம். சக மனிதரின் பசியை புறக்கணித்து செல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய மனித நேயம் என்றும் காந்திமதி அம்மா அவர்கள் சொல்கிறார். பொருளாதார தன்னிறைவை பெற்றிருக்கும் பெண்கள் பிறருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். பிறருக்கு உதவி செய்யவே இறைவன் நம்மை அனுப்பியிருக்கின்றார். பசி நீங்கிய உயிரின் கண்ணிலிருந்து ஓர் ஒளி வரும். அந்த ஒளியை பார்த்து ரசிக்கும் போது நம் கண்ணில் ஓர் ஒளி தோன்றும். அந்த இரண்டும் சேர்ந்ததுதான் இறைவன். அந்த இறைவனாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம் என்றும் காந்திமதி அம்மா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.
அன்பு இதயங்களே, உலக மகளிர் நாளில் அவள் விகடன் இதழும் தமிழகத்தில் 10 சூப்பர் பெண்கள் என்று ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தது. விவசாயத்தின் வேர்காக்கும் அரண் 76 வயதாகும் கிருஷ்ணம்மாள், திருநங்கைகளின் முன்னோடி அன்பு ரூபி, சேலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சட்ட போராளி பே தமயந்தி, சமரசமில்லா போராளி சந்தனமேரி, எளிய பெண்களின் போராளி சுகந்தி போன்ற மகளிர் பற்றி பதிவு செய்திருந்தது. நெல்லை மாவட்டம் பனகுடியைச் சேர்ந்த கிருஷ்ணம்மாள் அவர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வருகின்றார். இயற்கை முறையில் தமிழகத்திலேயே அதிக மகசூல் எடுத்ததை பாராட்டி தமிழக அரசு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் என்ற விருதினை இவருக்கு வழங்கியுள்ளது. கிருஷ்ணம்மாள் அவர்கள் தன் பகுதியில் இயற்கை விவசாயம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி 100 ஏக்கரில் பாரம்பரிய விவசாயத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றார்.
சமரசமில்லா போராளி சந்தனமேரி அவர்கள் மியான்மாரிலிருந்து சிவகங்கைக்கு புலம்பெயர்ந்தோராக வந்தவர். ஜாதிய ஒடுக்குமுறையால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த இவர் திருமணமாகி ராமநாதபுரம் மாவட்டம் ஓரிக்கோட்டை என்ற கிராமத்துக்கே இடம்பெயர்ந்த பிறகும் கூட ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் தொடர அதற்கு எதிராக தனிநபராக போராடினார். பள்ளியில் பட்டியல் இன மாணவர்களைக் கொண்டு கழிவறை சுத்தம் செய்ய வைத்ததை கண்டித்து பெற்றோர்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தி தீர்வு கண்டது. பட்டியல் இன சமுதாயத்தினர் கண்டதேவி கோவில் தேர்வடத்தை இழுக்க அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிராக நீதிமன்றம் வரை சென்று தீர்வு பெற்றது உட்பட சந்தனமேரி அவர்களின் போராட்டத்தால் கிடைத்த வெற்றிகள் ஏராளம். சந்தனமேரி அவர்கள் ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் பட்டியலின சமுதாய மக்களின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்காகவும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக குரல் கொடுத்து வருகின்றார்.
தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன் மடத்தைச் சேர்ந்த அன்பு ரூபி அவர்கள் திருநங்கைகள் ஆரம்ப காலத்தில் எதிர்கொள்ளும் அனைத்து விதமான சிக்கல்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டவர். பெற்றோரின் ஆதரவால் பிஎஸ்சி செவிலியர் படிப்பை முடித்த இவர் தனியார் மருத்துவமனையில் 3.5 ஆண்டு பணி அனுபவம் பெற்றார். தொலைதூர கல்வி முறையில் மருத்துவமனை மேலாண்மையில் MBA படிப்பை முடித்தார். தொடர்ந்து தமிழக மருத்துவ பணியாளர் தேர்வாணை போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்று கடந்த ஆண்டு விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியை தொடங்கினார். அரசு மருத்துவமனையில் பணி அமர்த்தப்படும் முதல் திருநங்கை செவிலியர் என்ற சிறப்பையும் பெற்றார் அன்பு ரூபி.
அன்பு நெஞ்சங்களே, விண்வெளி, மருத்துவம், சட்டம், காவல்துறை என்று பெண்கள் கால் பதிக்காத துறையே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெண்களின் பங்களிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றது. ரேஷ்மா நிலோஃபர் நாகா அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மாலுமியாகியிருக்கின்றார். ஒரு தமிழ் பெண்ணாக என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் என்று சொல்லும் இவர் தற்போது கொல்கத்தாவிலுள்ள ஹூக்ளி துறைமுகத்தில் மாலுமியாக பணியாற்றி வருகின்றார். நான் இயக்கிய கப்பலில் இதுவரை நான் மட்டுமே ஒரே பெண்ணாக இருந்திருக்கிறேன். கப்பல் துறையில் கட்டளையிடும் தலைமை பணியில் பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே உள்ளனர். ஆனால் சாதிக்க வேண்டும் என்ற முனைப்பு இருந்தால் பெண்களுக்கு வானம் கூட எல்லை இல்லை என்று சொல்கின்றார் ரேஷ்மா.
அன்பு இதயங்களே, சோதனை வேதனைகளை எதிர்கொள்ளும் திறன் படைத்த பெண்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறனையும் இயல்பாகவே கொண்டவர்கள். எனவே உன்னால் இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது என்று சொல்வோர் பேச்சை பெண்ணுக்கு தள்ளி தங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்து வளரும் பெண்களின் எண்ணிக்கை உயரட்டும். இந்த சமுதாயம் பெண்களுக்கு சம உரிமையை, சுதந்திரத்தை வழங்கட்டும். பெண்மை போற்றப்படட்டும்.
செயல் வீரர் பெண்கள், இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
நம் பாவங்களை ஏற்று அதனை அறிக்கையிட்டால் மட்டும் போதாது, அப்பாவங்களுக்கான குற்ற ஒப்புதல் நம் இதயத்தில் எப்போதும் தங்கியிருக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார் திரு தந்தை பிரான்சிஸ். இத்தாலியில் பரவி வரும் கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தையொட்டி மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் நோக்கில் இத்திங்கள் முதல் திருத்தந்தையின் காலை திருப்பலியில் பங்குபெற மக்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் இக்காலை திருப்பலியை நிறைவேற்றி மறைவுரை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தானியல் புத்தகத்தில் பாவங்களை ஏற்று அறிக்கையிடுதல் பற்றி எடுத்துரைக்கும் முதல் வாசகம் குறித்து தன் மறைவுரையை வழங்கினார். நம் பாவங்களை அறிக்கையிட்டு நாம் ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெறும்போது நம் இதயத்தை ஆழமாக சோதனை செய்து நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்ற திருத்தந்தை, இத்தகைய அறிக்கை உண்மையானதாக இருக்க வேண்டுமெனில் அது இதயத்திற்குள்ளேயும் தங்கியிருக்க வேண்டும் என்றார். நம் பாவங்கள் குறித்து நாம் வெட்கப்படுவது நமக்கு அருளாக மாறுகின்றது என்பதையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, நம் பாவங்கள் குறித்த நினைவுகள் மட்டும் இருந்தால் போதாது, அது குறித்து வெட்கப்படவும் வேண்டும். இதுவே இறைவனின் இதயத்தை தொட்டு நமக்கு இரக்கத்தை பெற்றுத் தருகின்றது என்றார்.
தான் தங்கியிருக்கும் சாந்தாம் அர்த்த இல்லத்தில் நிறைவேற்றப்படும் திருப்பலியை மக்கள் நேரடியாக காண்பதற்கு உதவும் யூ டியூப் முகவரியை தெரிவித்து தன் டுவிட்டர் செய்தியை வெளியிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இத்தாலியில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்தையொட்டி மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்கும் நோக்கத்தில் தன் மூவேளை ஜப உரைகளையும் புதன் மறைக்கல்வி உரைகளையும் தன் நூலகத்திலிருந்து வழங்கி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விசுவாசிகள் அனுமதிக்கப்படாத தன் காலை திருப்பலியை மக்கள் நேரடியாக பார்ப்பதற்கு உதவும் வகையில் அது குறித்த விவரங்களை இத்திங்கள் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும் இஞ்ஞாயிறன்று சிறப்பிக்கப்பட்ட உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தன் டுவிட்டர் செய்தியை அந்நாளில் வெளியிட்டுள்ள திருத்தந்தை, தங்களுக்குள் வாழ்வை வரவேற்பவர்கள் குறிப்பாக பெண்களே எனவும், வாழ்வு என்பது பொருட்களை உற்பத்தி செய்வதில் அல்ல, மாறாக பொருட்களை அதன் நிலையிலேயே அப்படியே ஏற்பதை சார்ந்துள்ளது என்பதை பெண்களை காட்டி நிற்கின்றனர் என கூறினார்.
சேலம் மறைமாவட்ட நிர்வாக பொறுப்புகளிலிருந்து ஓய்வு பெறுவதற்கென மறைமாவட்ட ஆயர் சிங்கராயன் அவர்கள் வெளியிட்டிருந்த விண்ணப்ப மனுவை திருத்தந்தை ஏற்றுள்ளதாக இத்திங்களன்று திருப்பிடம் அறிவித்தது. 1952 ஏப்ரல் மாதம் 13 பிறந்த ஆயர் சிங்கராயன் செபஸ்தியானப்பன் அவர்கள் நிர்வாக பொறுப்பிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான விருப்பத்தை ஏற்கனவே சமர்ப்பித்திருந்த நிலையில் இத்திங்கள் காலையில் அதனை ஏற்றுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். வரும் மாதம் தன் 68 வயதை துவக்கும் ஆயர் சிங்கராயன் அவர்கள் 1978 அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு 2000 சேலம் மறைமாவட்ட ஆயராக திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்களால் நியமிக்கப்பட்டார்.
வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் ஞாயிறு மூவேளை ஜப உரைகளை வழங்கி வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கோவிட் 19 தொற்றுக்கிருமி உருவாக்கியுள்ள நெருக்கடி நிலையால் பாப்பிரை இல்லத்தின் நூலகத்திலிருந்து தன் மூவேளை ஜப உரையை ஒரு நேரடி ஒளிபரப்பின் வழியே வழங்கினார். மார்ச் 8 ஞாயிறன்று அவர் வழங்கிய மூவேளை ஜப உரையின் நேரடி ஒளிபரப்பில் தபக்காலத்தின் 2 ஞாயிறுக்குரிய நற்செய்தி வாசகத்தை மையப்படுத்தி தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தோற்றம் மாற்றம் அடையும் நிகழ்வில் இயேசு தன் சீடர்களை உயர்ந்ததொரு மலைக்கு அழைத்துச் சென்றார் என்பதை குறிப்பிட்ட திருத்தந்தை, உயர்ந்த மலை இறைவனுடன் நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு ஒரு அடையாளம் என்பதை சுட்டிக்காட்டினார். நேரடி ஒளிபரப்பாக திருத்தந்தை வழங்கிய இவ்வுரையை கேட்க புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்தோரை ஆச்சரியப்படுத்தும் வண்ணம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வுரையை முடித்தபின் தான் வழக்கமாக தோன்றும் பாப்பிரை இல்லத்தின் மேல்தள சன்னலில் தோன்றி அவர்களை உற்சாகப்படுத்தினார்.
வடமேற்கு சிரியாவில் இத்லிப் நகர மக்களுக்காகவும் கொரோனா தொற்றுக்கிருமி நோயாளிகளுக்காகவும் இந்ஞாயிறு மூவேளை ஜவ்வுரையின் இறுதியில் இறைவனை நோக்கி மன்றாடினார் திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திக்கான் நூலகத்திலிருந்து வழங்கிய இந்ஞாயிறு மூவேளை ஜவ்வுரையின் இறுதியில் சிரியா மக்களுடன், குறிப்பாக சிரியாவில் இடம்பெற்று வரும் போரில் அண்மை ராணுவ நடவடிக்கைகளால் கட்டாயமாக புலம்பெயர்ந்துள்ள இத்லிப் மக்களுடன், தோழமை உணர்வை செயலில் வெளிப்படுத்தி வரும் கழகங்கள் மற்றும் குழுக்களுக்கு நன்றியை தெரிவித்தார் திருத்தந்தை. பின்னர் உலக அளவில் நலவாழ்வில் எதிர்கொள்ளப்படும் கொரோனா தொற்றுக்கிருமி பிரச்சினை குறித்து குறிப்பிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த துன்பமான சூழலில் இந்நோயாளிகள் மற்றும் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம் என்றும் கேட்டுக் கொண்டார்.
கோவிட் 19 தொற்றுக்கிருமியால் உருவாகியுள்ள நெருக்கடி நிலையை எதிர்கொள்ள வத்திக்கான் நகரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை குறித்து வத்திக்கான் நலத்துறை அலுவலகத்தின் இணை இயக்குநர் அந்திரேயா ஆர்காஞ்சலி அவர்கள் வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் விளக்கி கூறினார். மார்ச் 6 கடந்த வெள்ளிக்கிழமை வத்திக்கான் மருத்துவமனையில் ஆய்வுக்காக வந்திருந்த ஒருவருக்கு கோவிட் 19 தொற்றுக்கிருமி உள்ளதென கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த மருத்துவமனை முழுவதும் அடைக்கப்பட்டு கிருமிக்கொல்லி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்றும், அவரை தவிர வேறு எந்த பணியாளரோ வத்திக்கானுக்கு வருகை தந்தவர்களோ இந்நோய் கிருமியால் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் இல்லை என்றும் ஆர்காஞ்சலி அவர்கள் கூறினார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.